விவிலிய தேடல் புதுமைகள் தண்ணீர் திராட்சை ரசமாக பகுதி ஒன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றோம். சில நாட்களுக்கு முன் தை பிறந்தது, வழியும் பிறந்திருக்கும் என்று நம்புகின்றோம். வழி பிறக்கும் என்று சொல்லும்போது நமது உள்ளங்களில் பல கனவுகள் வலம் வருகின்றன. குழந்தை பிறக்கும், குழந்தை படித்து நன்கு தேர்ச்சி பெறும், தேர்ச்சி பெற்று பட்டதாரியான மகளுக்கு மகனுக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைத்த கையோடு வாழ்க்கை துணையும் கிடைக்கும், திருமணம் நடைபெறும், வீடு கட்டும் வாய்ப்பு வரும். இப்படி எத்தனை எத்தனை கனவுகள். அன்பு இதயங்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வார்த்தைகளை வைத்து இணையதளத்தில் நான் தேடிக்கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் இந்த பழமொழியை தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று பதிவு செய்திருந்தார். இன்னொருவர் அதை சுட்டிக்காட்டி, நண்பா, அது வலி அல்ல வழி என்று திருத்தி எழுதியிருந்தார்.
அன்பு நெஞ்சங்களே, தமிழில் வலி, வழி, வழி என்ற மூன்று வார்த்தைகளும் உள்ளன. வலி என்றால் துன்பம், வழி என்றால் காற்று, வழி என்றால் பாதை. தை பிறந்தால் பாதை பிறக்கும் என்பதைத்தான் நம் பழமொழியில் சொல்லி வருகின்றோம். ஆனால் அந்த வழி பிறக்க வலிகளை தாங்க வேண்டும். வீசுகின்ற வழியை, சூறாவளியை சமாளிக்க வேண்டும். இவையின்றி எளிதாக வழி பிறக்காது. அப்படி வலிகளை தாங்கி சூறாவளிகளை சமாளித்து இருவேறு குடும்பங்கள் ஒன்றிணைந்து இளையோரின் வாழ்வில் நல்லதொரு வழியை உருவாக்கும் ஒரு முயற்சி நமது இல்லங்களில் நடைபெறும் திருமணங்கள். நாம் துவக்கத்தில் பட்டியலிட்ட கனவுகளிலேயே மிக கடினமான கனவுகள் என்று நமது பழமொழிகள் உணர்த்தும் இரு கனவுகள், கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கல்யாணங்கள் நடக்கின்றன, வீடுகளும் கட்டப்படுகின்றன.
அன்பு நெஞ்சங்களே, தை மாதத்தில் பல இல்லங்களில் திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம். தை பிறந்திருக்கும் இவ்வேளையில் நமது விவிலிய தேடலில் ஒரு கல்யாணத்தில் நிகழ்ந்த புதுமையை மையப்படுத்தி நாம் தேடலை மேற்கொள்வது பொருத்தமாக தெரிகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, கானா என்ற ஊரில் நிகழ்ந்த திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய புதுமையில் நமது தேடல் பயணத்தை இன்று துவக்குகிறோம். யோவான் நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த புதுமைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன், யோவான் நற்செய்தியில் காணப்படும் புதுமைகளை குறித்து பொதுவாக புரிந்து கொள்ள முயல்வோம்.
கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வமகன் தாமே புதுமை செய்தார்.
அன்புள்ளங்களே, யோவான் நற்செய்தி மற்ற மூன்று நற்செய்திகளை விட பல ஆண்டுகளுக்கு பின் எழுதப்பட்ட நற்செய்தி. மேலும் இயேசுவின் சீடர்களிலேயே மிக இளையவராகவும் இயேசுவுக்கு நெருங்கியவராகவும் இருந்த யோவான் ஏனைய சீடர்களைப் போல் மறைசாட்சிய மரணமடையாமல் முதுமையடைந்து உயிர் துறந்தவர் என்றும் கருதப்படுகின்றார். அவர் இயேசுவின் வாழ்வை மிக ஆழமாக அசைபோட்ட வண்ணம் வாழ்ந்திருக்க வேண்டும். எனவே அவர் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்தனவற்றை நற்செய்தியாக தொகுத்தபோது அதை வெறும் வரலாற்று பதிவாக மட்டும் தருவதற்கு பதில் அந்நிகழ்வுகளை ஓர் இறையியல் கண்ணோட்டத்தோடு பதிவு செய்துள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு ஆற்றிய புதுமைகளை நற்செய்தியாளர் யோவான் செமேயோன், அதாவது அரும் அடையாளங்கள் என்றே குறிப்பிடுகின்றார். கானா திருமணத்தில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய பின், இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம், இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அதே வண்ணம் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்கும் இரண்டாவது புதுமை அரச அலுவலரின் மகனை இயேசு குணமாக்கிய புதுமை. அந்த புதுமையின் இறுதியிலும் இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த இரண்டாவது அரும் அடையாளம் இதுவே என்று யோவான் குறிப்பிடுகின்றார்.
அன்புள்ளங்களே, இவ்விரு அரும் அடையாளங்களும் கலிலியாவில் நிகழ்ந்தன என்பதை கூறும் யோவான், இவ்விரு புதுமைகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் இயேசு மற்ற இடங்களிலும் புதுமைகள் செய்திருக்கின்றார் என்பதை சொல்லாமல் சொல்கின்றார். எனவேதான் வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசுதம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன என்று தன் நற்செய்தியை நிறைவு செய்துள்ளார். இந்த நற்செய்தியின் பிற்சேர்க்கையான 21 பிரிவின் இறுதியிலும் இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு, அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகின்றேன் என்று யோவான் நற்செய்தி நிறைவு பெறுகின்றது.
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு செய்த அரும் அடையாளங்கள் அனைத்தையும் தான் எழுதவில்லை என்பதையும் அவற்றை எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது என்பதையும் தெளிவாக கூறும் புனித யோவான் தன் நற்செய்தியில் 7 அரும் அடையாளங்களை மட்டுமே பதிவு செய்துள்ளார். இந்த 7 அரும் அடையாளங்களில் கானா திருமணத்தில் நிகழ்ந்த புதுமையும் தன் நண்பரான லாசரை இயேசு உயிர்ப்பித்த புதுமையும் யோவான் நற்செய்தியில் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன.
கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
அன்பு நெஞ்சங்களே, கானா திருமண நிகழ்வுக்கு திரும்புவோம். யோவான் நற்செய்தியில் இந்த நிகழ்வு பின்வரும் வரிகளில் அறிமுகப்படுத்தப்படுகின்றது.
யோவான் நற்செய்தி பிரிவு 2. 3 நாள் கலீலியாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்றார்.
கானாவில் திருமணம், இயேசுவின் தாய் அங்கு இருந்தார், இயேசுவும் சீடர்களும் அழைப்பு பெற்றிருந்தனர், ரசம் தீர்ந்துவிட்டது. அன்பு இதயங்களே, இப்போது நாம் வாசித்த நற்செய்தியில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் இவை. மத்தேயு லூக்கா ஆகிய 2 நற்செய்தியாளர்களும் இயேசுவின் பிறப்பை குறித்த விவரங்களை வழங்கும்போது இளம்பெண் மரியாவை அறிமுகப்படுத்தியுள்ளனர். யோவான் நற்செய்தியிலோ அன்னை மரியா கானா திருமணத்தில்தான் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகின்றார். மேலும் மத்தேயு லூக்கா இருவரும் அவரை மரியா என்று பெயரிட்டு குறிப்பிடும்போது நற்செய்தியாளர் யோவான் அவரை இயேசுவின் தாய் என்ற அடைமொழியால் மட்டுமே குறிப்பிடுகின்றார். இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்ற அந்த அறிமுக இறை வாக்கியம் அன்னை மரியாவை குறித்து அழகான ஆழமான உண்மைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. இயேசுவும் அவரது சீடரும் அழைப்பு பெற்றிருந்தனர் என்று கூறும் யோவான் மரியாவை குறித்து பேசும்போது இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்று மிக எளிமையாக கூறியுள்ளார். இயேசுவின் தாய்க்கு அழைப்பு இருந்ததா? சொல்லப்படவில்லை. ஆனால் அவர் அங்கு இருந்தார். இருந்தார் என்று சொல்லும்போது திருமணத்திற்கு முன்பே அவர் அங்கு சென்றிருக்கக்கூடும் என்ற கோணத்திலும் நாம் சிந்திக்கலாம்.
அன்பு நெஞ்சங்களே, ஒரு குடும்பத்தில் திருமணம் என்றால் மிக மிக நெருங்கியவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னரே அங்கு சென்று அந்த திருமண ஏற்பாடுகளில் கலந்து கொள்வர் இல்லையா? நமது கிராமங்களில் சின்ன ஊர்களில் தாராள மனம் கொண்ட சில நல்ல உள்ளங்கள் அந்த ஊரில் திருமணம் நடைபெறுகின்றது என்றால் அவர்கள் சொந்தம் சொந்தமில்லை என்பதையோ அழைப்பு வந்தது வரவில்லை என்பதையோ கொஞ்சமும் சிந்திக்காமல் அந்த வீடுகளுக்கு உரிமையுடன் சென்று தாங்களாகவே வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு செய்வதை பார்த்திருக்கின்றோம். இவர்களில் பலர் திருமணங்கள் முடிந்ததும் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதையும் பார்த்திருக்கின்றோம். ஒரு நல்ல காரியம் மிக நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துடன் வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வேறு எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செயல்படும் இத்தகைய அன்பு உள்ளங்கள் உலகத்தில் இன்றும் நடமாடுகின்றார்கள். இதுவே நாம் சிந்திக்க வேண்டிய முதல் புதுமை.
எனது அருமை அன்புள்ளங்களே, வாழும் இந்த புதுமைகளின் முன்னோடியாக நமது அன்னை மரியா கானா திருமணத்தில் கலந்து கொண்டார். மரியாவை இந்த கோணத்தில் நாம் பார்க்க உதவியாகத்தான் நற்செய்தியாளர் யோவான் இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்று எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எளிமையாக எப்போதும் நடக்கும் ஒரு செயல் போல அன்னை மரியாவை இவ்வாறு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார் என்ற இந்த வாக்கியத்தில் புதைந்திருக்கும் இன்னும் சில பாடங்களை பயில்வதற்கும், இயேசுவும் அவருடைய சீடரும் அந்த திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்ததை புரிந்து கொள்வதற்கும் நாம் அடுத்த தேடலில் முயல்வோம்.
அன்புடன் பரிவும் வேண்டுமென்றார், தாழ்மையாய் நாளும் பழக சொன்னார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார், ஒளியுடன் வாழும் வழியை தந்தார், இறுதி நாள் வரை நம் அருகில் நிற்பார். ஆஹா, நான் எங்கு காண்பேனோ நேசர் என் இயேசு போ. கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கண்டோரெல்லாம் அன்று வியந்து மகிழ, இந்நாள் வரை தொடரும் அந்த மகிமை, தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார். கானாவூரின் கல்யாணத்தில் தான் தெய்வ மகன் தாமே புதுமை செய்தார்.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.